நாங்கள் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்மையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் எங்களுக்கு, இந்த சத்சங்கத்தை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிந்தது மாத்திரமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தில் அதை தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். இப்போது கேள்வி பதில்கள் மூலம் படித்து வருகின்றோம். படித்த அடிப்படை தரவுகளை விடயங்களை, அதே நிலையில் இன்று ரெண்டு கேள்விகள் வந்திருந்தது. சைவ சித்தாந்தத்தை பற்றிய விரிவு விளக்கம் சிறிது கேட்டிருந்தார்கள் ரெண்டு அன்பர்கள். அதே நேரம் போன ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வந்த ஒரு சிறிய கேள்வியை பதில் கொடுக்காம நேரம் காணாததால் வைத்திருந்தேன். ஆனால் இன்று வந்த ரெண்டு பேருடைய கேள்வியில் ஒரு அன்பருடைய கேள்வி போன ஞாயிற்றுக்கிழமை நான் பதிலளிக்காத கேள்விக்கும் சேர்த்து பதில் கொடுக்கக்கூடியதாக வந்திருக்கின்றது. அவற்றை இன்று பார்ப்போம். இந்த அன்பர் கேட்ட கேள்வி, உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று படித்திருக்கின்றோம் ஐயா சைவ சித்தாந்தத்தில், அதில் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என்று படித்திருக்கின்றோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மூன்று வர்க்கத்தினருக்கும் மனித உடல்தான் அவர்களுடைய நிலைகளில் இருக்கும் போது மனித உடலில்தான் இருப்பார்களா? அப்படி என்றால் இந்த மூன்று வர்க்கத்தினருக்கும் நீங்கள் சொன்னீர்கள் சகலர் என்று சொன்னால் எல்லா மலங்களும் உடையவர்கள், பிரளயாகலர் என்று சொன்னால் மாயா மலம் அற்றவர்கள், அதாவது ஆணவமும் கண்மமும் உடையவர்கள், விஞ்ஞான கலர் என்றால் ஆணவ மலம் உடையவர்கள் என்றுதான் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அப்படியென்றால் இந்த பிரளயாகலர் விஞ்ஞான கலர் இருவருக்கும் மாய மலம் இல்லாதபடியால் என்னென்று அவர்கள் இந்த உடலில் அந்த நிலையில் இருப்பார்கள் என்பது என்னுடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. அதில் அந்த கேள்வி மிகவும் நுட்பமான கேள்வி. அதற்கு இன்று விடை காணப்போகின்றோம். அதே நேரம் சென்ற வாரம் ஒரு அன்பர் இந்த சரீரங்களை வைத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு நான் விடை கொடுக்கவில்லை நேரமின்மையால். ஆகவே இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இப்போது பதிலை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதாவது உயிரின் வகைகள் மூன்று. இதை இறைவனின் இந்த உயிர்களை மூன்று வகையினராக ஊழிக் காலத்தின் பின் இந்த தத்துவங்களை கொண்டு வரும்போது படைத்தார் என்றால், அவர்களுடைய அறிவுத்திறன், எங்களுடைய ஆன்மாக்களின் அறிவுத்திறன்களை எல்லோரையும் ஒரே இடத்தில் வைத்து தன்னுடைய செயல்முறை திட்டத்தை செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும். ஏனென்றால் அறிவுத்திறனில் எல்லோரும் வித்தியாசப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை மூன்று வகையாக பிரிப்போம் என்று நினைத்து பிரித்து இந்த தத்துவங்களுக்குள் இந்த ஆன்மாக்களை செயலாற்ற வைத்திருக்கின்றார். ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்கு என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று வர்க்கத்தினரையும் இந்த மூன்று மலங்களை வைத்து அவர் பிரித்தார். அறிவுத்திறனை வைத்து பிரித்தார் இந்த மூன்று வர்க்கத்தினராக. அந்த மூன்று வர்க்கத்தினரையும் இந்த மூன்று மலங்களையும் வைத்து அதை செயல்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஒரு வகையினர் சகலர் என்று, சகலர் என்றால் மூன்று மலங்களும் உடையவர்கள். பிரளயாகலர் என்றால் மாயா மலமற்றவர்கள், ஆணவம் கண்மம் மலம் உடையவர்கள். விஞ்ஞான கலர் என்றால் ஆணவ மலம் மட்டுமுடையவர்கள். இது படித்திருக்கின்றோம், இது முற்றிலும் உண்மை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் படித்த விடயம். அதற்கு அடுத்த நிலைக்குத்தான் இந்த அன்பரின் கேள்வி எங்களை இப்போது அழைத்து செல்கின்றது. அதில் நாங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறுகின்றார். அதாவது இந்த மலம் இல்லாதவர்கள் என்று சொல்வது அது சரியான சொல்லு அல்ல. மலத்தால் பாதிக்கப்படாதவர்கள் என்று பேராசிரியர் அருமையாக அதை சொல்கின்றார். ஏன் மலம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவது சரியான சொல்லு அல்ல, சொல்வழக்கில் படிப்பதற்கு அது இலகு. ரெண்டு மலமுடையவர்கள், மூன்று மலமுடையவர்கள், ஒரு மலமுடையவர் என்று படிக்கலாம். ஆனால் அதில் உண்மையான கருத்து மலங்கள் இல்லாதவர்கள் என்று, மலம் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் அனாதி பொருட்கள். அந்த காலத்திலிருந்து அவை மூன்றும் உண்டு, அவை தோன்றி அழிந்த பொருட்கள் அல்ல. ஆகவே மூன்றும் உண்டு. ஆனால் இந்த மூன்று வர்க்கத்தினரை பிரிக்கும் போது அந்தந்த மலம் எதை நாங்கள் இல்லை என்று சொன்னோமோ அது இல்லைத்தான் சொல்லளவில், ஆனால் அதை நாங்கள் என்ன மாதிரி மனதில் வைத்திருக்க வேண்டுமென்றால் அந்த மலங்கள் இல்லாமல் பண்ண முடியாது, ஆனால் அந்த மலத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆகவே அந்த சொற்படி பார்ப்போமாக இருந்தால் சகலர் என்பவர்கள் மூன்று மலத்தாலும் பாதிக்கப்படுபவர்கள். பிரளயாகலர் என்று சொன்னால் ரெண்டு மலத்தினால் மாத்திரம் பாதிக்கப்படுவார்கள். மாயையினால் அல்ல, பாதிப்பு இல்லை மாயையினால், அதாவது பொருட்களிலிருந்து பற்றற்றவர்கள். விஞ்ஞான கலர் என்று சொன்னால் மாயையாலும் பாதிப்பில்லை, கண்ம மலத்தாலும் பாதிப்பில்லை, ஆகவே ஆணவ மலம் மாத்திரம் உடையவர்கள். ஆகவேதான் இந்த மூன்று வர்க்கத்தினரையும் மூன்று வர்க்கத்தினராக இறைவன் பிரித்து தன்னுடைய செயல்முறை திட்டத்தில் அந்த மூன்று நிலைகளில் உள்ளவர்களையும் மூன்று தத்துவத்தில் வைத்தார். ஆன்ம தத்துவத்தை சகலருக்கும், வித்யா தத்துவத்தை பிரளயாகலருக்கும், மற்றைய விஞ்ஞான கலருக்கு சிவ தத்துவத்திலும் அவர்கள் வசிப்பதற்கு, தங்களுடைய செயல்களை ஆற்றுவதற்கு அவருடைய செயல்முறை திட்டத்தில் இடங்கள் கொடுக்கப்பட்டன. தனு, கரண, புவன, போகங்கள் மூலம். ஆகவே இந்த மூன்றுக்கும் எது ஒன்றாக இருக்கின்றதென்றால் உடல். எந்த ஆன்மாக்களும் தங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டுமென்றால் மலங்கள் மலநீக்கம் அடையும் வரை அவர்களுக்கு உடல் தேவை என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஆகவே இந்த அன்பருடைய கேள்வியின்படி உடல் இல்லாது இந்த வினைகளை நாங்கள் வினைகளையா அல்லது இந்த செயலாற்று தன்மையில் வினைகளைத்தான் ஆற்ற வேண்டும். அதற்குத்தான் பொருள் உலகம், பொருள் உலகத்திலிருந்து விலத்த வேண்டும். அதன் பிறகு இறுதியாக இருக்கிற வினையை கழிக்க வேண்டும். அதன் பின் ஆணவ மலத்தை இதிலும் மலப்பரிபாகம் அடைய வேண்டும். இந்த முறைப்படி தான் நாங்கள் பெற்றற்று போவதும் பொருள் உலகத்திலிருந்து. அதுக்கடுத்ததாக இருவினை ஒப்பு மூலம் வினைகளை முடிப்பதற்கும், அதுக்கடுத்ததாக மலப்பரிபாகம் மூலம் ஆணவ மலத்தை வென்று மல வாசனையுடன் இறைவனின் பதி இன்பத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்றும் சைவ சித்தாந்தம் முழுமையாக சொல்கின்றது. ஆகவே இந்த பாதிப்பு இல்லாதவர்கள் என்ற அந்த பாதிக்கப்படுபவர்கள், பாதிப்பு இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் இப்போது சேர்த்து கொள்வோம் எங்களுடைய படித்த படிப்பில். நாங்கள் ஆரம்பத்தில் படித்த படிப்பு மாதிரி ரெண்டு மலம், மூன்று மலம், ஒரு மலம் என்று சொல்லாமல் அந்த பாதிப்பில்லை என்பதை சொல்லை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் அழகாக சொல்கின்றார். இந்த அன்பருடைய கேள்வி அதை வெளிக்கொணர்வதற்கு வந்த கேள்வியாக அமைகின்றது. ஆகவே இந்த விடயங்களை பார்த்தால் இந்த மூன்று வர்க்கத்தினரையும் இறைவன் எடுக்கும்போது ஏன் இந்த வர்க்கத்தில் அவர்களை போட்டார் என்று இன்னொரு விடயத்தை பார்த்தோமாக இருந்தால், விஞ்ஞான கலர் என்று அவர் பிரித்தவர்களுக்கு அவர் எந்த நேரமும் தன்னுடைய பதிஞானத்தை அவர்களுக்கு சூட்சுமமாகவே கொடுக்கலாம். அவர்கள் அந்த பக்குவ நிலையில் இருக்கின்றார்கள், அதாவது மாயாமலம் கண்மமலம் அற்ற நிலையில் அவர்கள் சிவ தத்துவத்தில் இருக்கின்றார்கள். இறைவனால் அவர்களுக்கு பதி இன்பம் இறைவன் கொடுக்க இருக்கும் நேரத்தில் அவரால் கொடுக்க முடியும். பிரளயாகலர் அவர்கள் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றார்கள், அந்த ஆன்ம வர்க்கத்தினர். ஆனால் முழுக்க முழுக்க மாய மலத்திலிருந்து பற்றற்று போனவர்கள் கண்ம மலத்தின் இறுதியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறைவன் எப்போது பதி இன்பத்தை கொடுப்பார் என்று சொன்னால், பிரளயா காலம் என்று ஒன்று உண்டு புவனத்தில். அந்த காலம் வரும்போது அவர்களுக்கு அந்த இடத்தில் வைத்து அந்த பதி ஞானத்தை கொடுக்கின்றார். பிரளயா காலம் என்று சொல்வார்கள். சகலருக்கு பதி இன்பம் கொடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் இந்த நிலையில் மேலே செல்ல வேண்டும். அதாவது சகலரில் இருந்து பிரளயாகலருக்கும் பிரளயாகலரிலிருந்து விஞ்ஞானகலருக்கும் போகும்போது அவர்களுக்கு அந்த பதி இன்பம் பதி ஞானம் கிடைக்கும். ஆகவே முத்தி அடைவதென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் சகல வர்க்கத்தில் இருக்கின்றோம், நாங்கள் சகலரில் இருந்து பற்றற்று விஞ்ஞான கலருக்கு போய், அதாவது பிரளயா கலருக்கு போய், அதிலிருந்து விஞ்ஞான கலருக்கு போகும்போது அந்த முறைப்படி எங்களுக்கும் பதிஞானம் இறைவனால் தரப்படும். இந்த முறைகளில் செல்வதற்கு, இந்த முறைகளில் இந்த நிலைகளை அடைவதற்குத்தான் எங்களுக்கு ஊக்கியாக சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் குருவாக இருந்து குரு அருளை தந்து அதிலிருந்து பரம்பொருளின் பதி ஞானத்தை அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்றார் இந்த கிரியா யோகா மார்க்கத்தில். ஆகவே இதுதான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில். ஏனென்றால் அவர் அந்த உடல், இந்த மூன்று வர்க்கத்தினரும் மனித உடலில் இருந்துதான் அவர்களுடைய நிலையை எய்துவார்களா இறுதி நிலையை என்பது கேள்வி, அழகான கேள்வி. அதற்குரிய பதில் நிச்சயமாக ஆம். மனித உடலில் இருந்தால்தான் ஆன்மா செயலாற்ற முடியும். சூட்சும உடல்களில் இருந்து எந்த ஆன்மாவாலும் செயலாற்ற முடியாது. மனித உடலில் இருந்துதான் செயலாற்றி பதி இன்பத்தை நாடி செல்ல வேண்டும் என்பது அதற்குரிய பொருள். ஆகவே அந்த கேள்வியை அவர் முன்வைத்ததற்கு காரணம், அந்த மாயாமலம் அற்றவர்கள் என்று இரண்டு நிலைகள் இருக்கின்றபடியால் அவர்களுடைய உடல் என்ன மாதிரி அந்த இடத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய விரிவான பதிலை இப்போது பார்த்தோம். ஆகவே இந்த மூன்று வர்க்கத்தினரையும் அறிவுத்திறனை வைத்துத்தான் இறைவன் அதை செய்கின்றார். விஞ்ஞான கலரில் இருப்பவர்கள் முழுமையாக அறிவுத்திறன் பெற்றவர்கள், பிரளயா கலரில் இருப்பவர்கள் ஓரளவு அறிவுத்திறனை பெற்றவர்கள், சகலரில் இருப்பவர்கள் அறிவுத்திறனை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள். ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவுத்திறனை வைத்துத்தான் இந்த மூன்று வகுப்பினரையும் இறைவன் பிரித்தார் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கேள்வியை வைத்து சென்ற வாரம் வந்த கேள்விக்குள் நாங்கள் போவோமாக இருந்தால், இந்த சரீரங்களை பற்றி கேள்வி வந்தது. அந்த கேள்வி என்னவென்றால், நாங்கள் படித்திருக்கின்றோம் ஆன்மாவுக்கு இறைவன் இந்த தத்துவங்கள் மூலம் ஐந்து சரீரங்களை கொடுக்கின்றார். அது முதலாவது சரீரமான காரண சரீரம் வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை இதிலிருந்து கிடைக்கின்றது ஆன்மாவுக்கு. அதைத் தொடர்ந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று ஐந்தும் சேர்ந்த புருஷ நிலையை வித்யா தத்துவத்திலிருந்து ஆன்மாவுக்கு அடுத்ததாக கொடுக்கின்றார். இந்த ரெண்டு சரீரத்தையும் கொடுத்து அதை ஆன்ம தத்துவத்திற்குள் செல்ல விடுகின்றார். ஆன்ம தத்துவத்திற்கு வரும் ஆன்மா அதுக்கு அடுத்த சரீரமான குண சரீரத்தை எடுக்கின்றது. அதை தொடர்ந்து சூட்சும சரீரத்தை எடுக்கின்றது ஆன்ம தத்துவத்தில். இறுதியாக தூள சரீரத்தை எடுக்கின்றது. இவற்றையெல்லாம் விரிவாக தத்துவங்களில் படித்திருக்கின்றோம். ஆகவே இவை இந்த உடல்களை எடுக்கும் போது, இந்த சரீரங்களை எடுக்கும் போது, காரண சரீரம் வித்யா தத்துவத்திலிருந்து மாயையினால் கிடைக்கின்றது என்பதை பார்த்தோம். கஞ்சுவ சரீரமாகிய இரண்டாவது சரீரம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து தத்துவங்கள் வித்யா தத்துவத்தில் இருக்கும் தத்துவங்களால் கிடைக்கின்றது என்று பார்த்தோம். அதற்குரிய பெயர் புருடன். அதற்கடுத்ததாக காரண குணசரீரம் ஆத்ம தத்துவத்தில் இருக்கும் முக்குணங்களால் கிடைக்கின்றது, சத்துவம் ரஜோ தமோ. அதை தொடர்ந்து சூட்சும சரீரம், அதை நாங்கள் புரிகட்ட காயம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். புரிகட்ட காயம், புரிகட்டது என்று சொன்னால் எட்டு அடங்கியது. அந்த எட்டு யாவென? அதன் மூலம் அந்த சரீரம் கிடைக்கப்பெறுகின்றது. தன்மாத்திரைகள் ஐந்து, மனம் புத்தி அகங்காரம் மூன்று, எட்டும் சேர்ந்துதான் அந்த சூட்சும உடலை இறைவன் கொடுக்கின்றார். அதற்கு கீழே வந்து தூல உடலை எடுப்பதற்கு மீதியாக இருக்கும் தத்துவமாகிய 15 தத்துவங்கள், அதாவது ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, பஞ்சபூதங்கள் ஐந்தும் சேர்ந்து 15 தத்துவங்களால் தூள உடல் கொடுக்கப்படுகின்றது ஆன்மாக்களுக்கு. இதுதான் இந்த சரீரங்கள். இதில் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில் என்னவென்றால், இந்த சரீரங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த சரீரங்களை எங்களுடைய கிரியா யோகத்திலும் வேதாந்தத்திலும் ஒப்பிட்டும் படித்து விட்டோம். வேதாந்தத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்களாக படித்திருக்கின்றோம். எங்களுடைய கிரியா யோகத்தில் தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு என்றும் படித்து விட்டோம். ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டிய விடயம் இங்கே என்ன? பேராசிரியரால் கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விடயம். நாங்கள் அந்த கோணத்தில் இதை சிந்திக்கவில்லை. அதைத்தான் அந்த அன்பருக்கு கொடுக்க இருந்தேன். அதாவது இந்த உடல்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த புறப்பிலிருந்து நாங்கள் எங்களுடைய உடலை உதறும் போது இன்னொரு உடலுக்குள் செல்லப் போகின்றோம். மியதியாக இருக்கின்ற சஞ்சித வினையில் இறைவன் கொடுக்கும் வினைகளை அனுபவிப்பதற்கு அது முடியும் வரை புறப்படுத்து கொண்டே இருக்கப் போகின்றோம். அந்த புறப்புக்கள் எப்படி அமையும் என்றும் புறப்புக்களை பற்றி பார்க்கும்போது பார்த்து விட்டோம். ஆகவே அந்த உடலை விட்டு உதறும் போது நாங்கள் சூட்சும சரீரத்துடன் மற்ற உடலுக்குள் செல்கின்றோம் என்றதும் படித்துவிட்டோம். யோகத்திலும் படித்திருக்கின்றோம், சைவ சித்தாந்தத்திலும் படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த சூட்சும உடல் என்று பார்க்கும்போது ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை நாங்கள் படிக்கும் போது. அது என்ன? இந்த சூட்சும, இந்த தூள உடலை உதறிவிட்டு சூட்சும உடலுடன் ஆன்மா வெளியேறி அந்த சூட்சும உடலுடன் அடுத்த உடலுக்குள் போகின்றது என்பதையும் படித்திருக்கின்றோம் எல்லா இடமும். ஆனால் இந்த சூட்சும உடலுடன் சென்று செல்கின்றது என்பதை ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த ஆன்மாவுக்கு என்ன மாதிரி ஆரம்பத்தில் இறைவனால் இந்த அஞ்சு சரீரங்களும் கொடுக்கப்பட்டதோ அந்த முறைப்படி, அதாவது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூட்சும சரீரம், தூள சரீரம், அதை யோகத்திலும் பார்த்திருக்கின்றோம், வேதாந்த தத்துவத்திலும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த எந்த முறையில் அந்த சரீரங்கள் கொடுக்கப்பட்டதோ இந்த சூட்சும உடலில் ஆன்மா அடுத்த பிறப்புக்கு செல்கின்றது என்று சொல்லும்போது இந்த மற்றைய நான்கு சூட்சும உடலுடன் இருக்கும் மற்றைய மூன்று சரீரங்களும் சூட்சும சரீரத்துக்குள் அடங்கும் என்றதை நாங்கள் இன்று எல்லோரும் சித்தத்தில் பதிக்க வேண்டும். அதாவது சூட்சும சரீரம் என்று சொல்வது ஏற்கனவே அந்த சரீரத்துக்குள் காரண சரீரம் உண்டு, கஞ்சுக சரீரம் உண்டு, குணசரீரம் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. ஆகவேதான் இது என்ன மாதிரி எங்களுக்கு இந்த போர்வை இறைவனால் ஆன்மாக்கு போர்க்கப்பட்டதோ அந்த முறைப்படி அந்த போர்வைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. சூட்சும சரீரம் என்று சொன்னது ஆக சூட்சுமம் என்ற சொல்லு பிரதிபலிப்பது அல்ல, அதற்குள் நான்கு சரீரங்கள் சேர்ந்திருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று பேராசிரியர் மிகவும் அழகாக ஒரு இடத்தில் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே இந்த சரீரங்களை நாங்கள் படிக்கின்றோம், இந்த சரீரங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் பயிற்சி செய்கின்றோம். இந்த நான்கு சரீரங்களும் சேர்ந்து சூட்சும சரீரத்தில் மற்றைய மூன்று சரீரங்களும் உண்டு. அதே போல் நாங்கள் மேல் நோக்கி போவோமாக இருந்தால் குணசரீரத்துக்குள் போகும்போது அதற்கு மேலே இருக்கிற கஞ்சுக சரீரமும் காரண சரீரமும் உண்டு. அதற்கு மேலே போகும்போது குணசரீரத்துக்கு மேலே இருக்கும் கஞ்சுக சரீரத்துக்கு போகும்போது எங்களுடைய காரண சரீரமும் அதனுடன் உண்டு. காரண சரீரத்தில் தனியே நிற்கும் போதுதான் காரண சரீரம் மாத்திரம் உண்டு. ஆகவே மேலிருந்து கீழாக நாங்கள் இதை பார்க்கும்போது கீழே இருக்கும் தூள சரீரம் என்று சொல்லும் போது அதற்கு மீதியாக இருக்கும் நான்கு சரீரங்களும் உள்ளது போல ஒவ்வொரு நிலையிலும் மேலே போகும்போது ஒவ்வொரு சரீரம் குறைந்து கொண்டு போகின்றது. ஆகவேதான் அங்கு ஜோதி ராமையா அவர்கள் சொன்னார்கள், மிகவும் அருமையான ஒரு விடயம், இந்த சரீரங்களை பொறுத்தவரையில் யார் யார் எந்தெந்த அருளாளர் எந்தெந்த சரீரத்தை வென்றார்கள் என்று சொல்லும் போது, அவர்கள் அந்தந்த சரீரத்தை வென்றதென்று சொல்வதன் முறை என்னவென்றால், அதற்கு மேலே இருக்கின்ற சரீரத்தையும் சேர்த்து வென்றால்தான் அந்த சரீரத்தை வெல்லலாம். அந்த முறைப்படி நாங்கள் எங்களுடைய யோகத்தில் பார்ப்போமாக இருந்தால், மேலே காரண சரீரம் இருக்கின்றது, அது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் இடம். அந்த காரண சரீரத்துடன் சேர்ந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கும் கஞ்சுவ சரீரத்தை வென்றவர் தான் புத்த பகவான். அதை புத்தி தத்துவம் என்று யோகத்தில் சொல்கின்றோம். அந்த கஞ்சுவ சரீரத்துக்கு கீழே இருக்கும் குணசரீர நிலையில் வந்து வென்றவர் தான் எங்களுடைய பதஞ்சலி சித்தர். அவர் வென்ற சரீரங்கள் அது மன உடல் என்று நாங்கள் யோகத்தில் சொல்லுகின்றோம். சித்தாந்தத்தில் பார்த்தோம் என்றால் குணசரீரத்தை வென்றிருக்கின்றார். அந்த குணசரீரத்தை வென்றவர் என்றால் அவர் குணசரீரத்துக்கு மேல் இருக்கும் கஞ்சுவ சரீரத்தையும் வென்றிருக்கின்றார், காரண சரீரத்தையும் வென்றிருக்கின்றார். அதற்கு அடுத்த நிலையில் போக சித்தர் இருக்கின்றார், சுவாச உடலை வென்றதென்று நாங்கள் யோகத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சைவ சித்தாந்த முறைப்படி அவர் வென்றது சூட்சும சரீரம். அதை வெல்லும் போது அவர் அதற்கு மேலே இருக்கும் முறையே இருக்கும் குணசரீரம் கஞ்சுவ சரீரம் காரண சரீரத்தை வென்றிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியும் அகஸ்தியர் மாமுனியும் அதைத்தான் சித்தப்பாடலில் பாடுகின்றோம், ஸ்வரூப சமாதி நிலையை அடையும் போது இந்த ஐந்து உடல்களையும் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சமாதி நிலை தூல உடலை வென்ற நிலை. இப்போது இதை நாங்கள் சேர்த்து இந்த உடல்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றது என்பதை இன்று அறியும் போது, என்ன மாதிரி இந்த யோகத்தில் இது சொல்லப்பட்டது, ஜோகி ராமையா அவர்களால் பாபாஜியினால் கொடுக்கப்பட்டு என்பது இன்னும் நன்றாக விளங்குகின்றது. இதனால்தான் இது சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்பதற்கு இன்னொரு பறைசாற்று. ஆகவே அதை வென்றவர்தான் சத்குரு கிரியா பாபாஜியும் அகஸ்திய மாமுனியும் அவருடைய குருவாகியவர். ஆகவே இந்த உடல்களை நாங்கள் பார்க்கும் போது சித்தத்தில் பதிக்க வேண்டியது என்னவென்றால், எங்களுடைய ஆன்மை ஈடேற்றம் முடிந்த பின் நாங்கள் இப்படியான பிரத்தியோகமாக ஒவ்வொரு உடலையும் வெல்ல வேண்டுமென்றால் மேலிருந்து கீழாக வந்து ஒவ்வொரு உடலை வெல்ல வேண்டும். அதற்கு மேலதிக பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சி முறையில் போய் வென்றவர்கள்தான் புத்த பகவான் ஒரு நிலை. அதற்கு அடுத்த நிலையை வென்றவர் தான் பதஞ்சலி சித்தர். அதுக்கு அடுத்த நிலையை வென்றது தான் போவ சித்தர். இறுதி நிலையை வென்றவர்கள் பாபாஜியும் அகஸ்தியரும் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த அன்பர் போன கிழமை கேட்ட கேள்விக்கு இந்த அஞ்சு சரீரத்தை பற்றிய சிறிது விளக்கம் கேட்டிருந்தார், கூடுதலான விளக்கம். அவர் இந்த விளக்கத்தை எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் இந்த விளக்கம் இன்று கிடைக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மற்றது இந்த விளக்கம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் கிரியா யோகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கிரியா யோகத்தில் படித்தவை எல்லாம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து வந்தவை. ஆகவே இப்படியான விளக்கங்கள் எங்களுக்கு சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இப்படி கிடைக்கும் சைவ சித்தாந்த விடயங்கள் அதுவும் பேராசிரியருடைய அருளினால் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு மேலாக இருந்து அதை அருள் பாலிப்பவர் பரம்பொருளும் பாபாஜியும். ஆகவே இவற்றை நாங்கள் புரிந்து கொள்வோம், சித்தத்தில் பதிப்போம், எங்களுடைய சாதனையை பெருக்குவோம், அறிவுத்திறனை கூட்டி சாதனையை பெருக்குவோம் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் ஏற்கனவே கூறப்பட்டதை அதில் சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானர் என்ற மூன்று வர்க்கத்தினை இறைவன் எவ்வாறு பிரித்தார் என்பதை விளக்கத்தையும், அது மாத்திரமல்ல மனத்தால் பாதிக்கப்படாது என்று பேராசிரியர் கூறிய விளக்கத்தையும், அத்துடன் ஐந்து சரீரங்கள் பற்றிய விளக்கங்களையும் நாங்கள் உள்வாங்கி அவற்றை மீண்டும் மீட்டல் செய்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை மேலும் மேலும் தெளிவு செய்வதற்குரிய மீட்டல் பயிற்சிகளை தொடர்வோமாக. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமஓம். ஓம் சிவாய நமஓம்.
நன்றி நன்றி ரவணய்யா, அதை மிகவும் சுருக்கமான முறையில் தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இன்று இல்லை, அவர் ஏதோ தொண்டு விடயமாக எங்களுடைய இணைப்பில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார் என்ற செய்தி கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விகளுக்கு பதில் காண பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம.